الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليمًا كثيرًا كثيرًا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أَمَّنْ هُوَ قَانِتٌ آنَاءَ اللَّيْلِ سَاجِدًا وَقَائِمًا يَحْذَرُ الْآخِرَةَ وَيَرْجُو رَحْمَةَ رَبِّهِ، قُلْ هَلْ يَسْتَوِي الَّذِينَ يَعْلَمُونَ وَالَّذِينَ لَا يَعْلَمُونَ. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காத்து வரும் மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைக்கும் அல்ஹம்துலில்லா. சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கையை பின்பற்றவிருக்கின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹுடைய மாளிகைக்கு சமூகம் தந்து இஹ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, எம்மை படைத்த இறைவன் இவ்வுலக வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ, பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அப்படியான விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எவற்றை விட்டு விலகி நடக்குமாறு எம்மை தடுத்திருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ, விலக்கியிருக்கிறானோ, அப்படியான விடயங்களை வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக தவிர்ந்து நடந்து கொள்வதோடு அல்லாஹு எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா கட்டங்களிலும், எல்லா நிலைமைகளிலும், குறிப்பாக தன்னந்தனிமையாக இருக்கின்ற பொழுது, மனிதர்களின் பார்வை விட்டும் தூரமாக இருக்கின்ற பொழுது, மனிதர்கள் என்னை பார்க்காவிட்டாலும், மக்கள் என்னை பார்க்காவிட்டாலும், அனைவரையும் படைத்த அந்த அல்லாஹ் எப்பொழுதும் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான், என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுமாறு, அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். இன்றைய ஹுதுபாவிலே கல்வித்துறையில் முஸ்லிம்களின் நிலை எனும் தலைப்பினூடாக சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மனிதர்களாக எங்களை உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களை விடவும் சிறந்த ஒரு படைப்பாக, கண்ணியமான ஒரு படைப்பாக ஆக்கியிருக்கிறான். எமக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே பலவிதமான நியமத்துகளை, அருட்பாக்கியங்களை, அருட்செல்வங்களை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹுவினால் எமக்கு கிடைக்கப்பெற்ற, நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நியமத்துகள், அருட்பாக்கியங்கள், இவைகளை 1, 2, 3 என்று கணக்கெடுத்து பார்த்தால் கணக்கெடுப்பது ஒரு புறம் இருக்க மட்டிடவே முடியாது என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. அல்லாஹுடைய அருட்பாக்கியங்களை, உலகத்திலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய ஞாபத்துகளை நீங்கள் கணக்கெடுத்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களால் கணக்கெடுவது ஒரு புறம் இருக்க மட்டிடவே முடியாது என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அளவுக்கு எண்ணி முடிக்க முடியாத அளவு ஞாபத்துகளை, அருட்பாக்கியங்களை அல்லாஹ் எமக்கு உலகத்திலே செய்திருக்கிறான். அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை எடுத்துக்கொண்டால் எம்மிலே நாம் எத்தனையோ ஞாபத்துகளை பார்க்கலாம். இன்று நாம் பேசுகிறோம், இந்த பேசக்கூடிய இந்த பேசும் சக்தியை, பேசக்கூடிய இந்த ஆற்றலை, பேசும் இந்த திறமையை, இந்த ஞாபத்தை யார் தந்தது? அல்லாஹ் எமக்கு தந்தான். அல்லாஹுவினால் நாம் அதை அடைந்திருக்கிறோம். இன்று கேட்கிறோம், இந்த கேட்கக்கூடிய இந்த தன்மை யார் தந்தான் எமக்கு? அல்லாஹ் தந்திருக்கிறான். சகோதரர்களே, நடக்கிறோம், பிடிக்கிறோம், சிந்திக்கிறோம், இப்படியாக எத்தனையோ விடயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, இத்தனையும் யாரின் மூலமாக கிடைக்க பெற்றிருக்கிறது? நீங்கள் உங்களையே பார்க்க வேண்டாமா என்று குர்ஆன் கேட்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, எங்களை சற்று நாம் நோக்கி பார்த்தால், அல்லாஹ் இத்தனை ஞாபகத்துகளை என்னிலே வைத்திருக்கிறானே, இன்று நான் அழகாக பார்த்து கொண்டிருக்கிறேனே, பார்வை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அந்த ஞாபகத்தை உலகத்திலே இழந்தவர்கள் இருக்கிறார்கள், அழகான கண்கள் இருக்கிறதானால் பார்க்க முடியாமல் குருடர்களாக பாறைகளிலே தெரிகிறார்களே, அல்லாஹ் என்னை பார்க்கக்கூடியவனாக ஆக்கியிருக்கிறானே என்று நாம் எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? கண்ணியமானவர்களே, இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்று எத்தனையோ விடயங்களை தனது நாவினால் பேச ஆசைப்படுகிறார்கள், ஆனால் அந்த ஆற்றலை அல்லாஹ் அவர்களில் இருந்து கலட்டி விட்டான். இன்று ஊமியர்களாக எத்தனையோ பேர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியாக செவிடர்களாக இப்படி உலகத்தில் எத்தனையோ குறைபாடுடையவர்கள் இருக்கிறார்கள், அத்தனைக்கும் மத்தியில் அல்லாஹ் எந்த குறையும் இல்லாமல் எங்களை படைத்து எங்களை இந்த ஞாமத்துகளை அனுபவிக்க செய்து கொண்டிருக்கிறானே, இவைகளுக்கு நாம் எந்த அளவு இது ஒரு ஞாமத்து என்றாவது நாம் சிந்திக்கிறோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியாக பல ஞாமத்துகள் இன்னொரு அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது அன்றாடம் நாம் அனுபவிக்கிற, இன்று பகல் இருக்கிறதே, பகல் நேரம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு ஞாமத், இரவு என்பது அல்லாஹ்வுடைய ஒரு ஞாமத், தூக்கம் என்பது ஒரு ஞாமத். சகோதரர்களே, தூக்கம் எனக்கு அல்லாஹ்வினால் கிடைக்கப்பட்ட ஞாமத்து என்று நாம் சிந்திக்கிறோமா? இன்று நாம் பகல் முழுவதும் வேலை செய்கிறோம், எவ்வளவு சிரமமான வேலைகளை எல்லாம் செய்கிறோம், மிக பழுவான வேலைகளை எல்லாம் செய்கிறோம். சகோதரர்களே, கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பிவிட்டால் மறுநாள் அதே வேலையை அப்படியே செய்ய துணிந்து விடுகிறோம். உண்மையிலே நாம் இரவில் ஓய்வு எடுக்கவில்லை என்றால், அந்த ஓய்வு எமக்கு கிடைக்கவில்லை என்றால் தொடர்ச்சியாக எங்களால் வேலை செய்ய முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வை சொல்கிறான், உங்களுடைய உடம்புக்கு ஆரோக்கியமாக நாம் ஆக்கியிருக்கிறோம், இரவை தந்து அந்த இரவிலே தூக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி எம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிறானே, நாம் தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டுமானால் இதை நாம் அனுபவித்து ஆக வேண்டும். எனவே இது அல்லாஹ்வுடைய ஒரு ஞாமத், தூக்கமும் அல்லாஹ்வுடைய ஞாமத்து என்று நாம் நினைக்கிறோமா? இன்று தூக்கம் இல்லாமல் எத்தனையோ பேர் தத்தளிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், எதையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அத்தனையும் அல்லாஹ்வுடைய ஞாமத்துகள். காற்று அல்லாஹ்வுடைய ஞாமத். சகோதரர்களே, இந்த காற்றை அல்லாஹ் நிறுத்திவிட்டால், காற்று வீசிக்கொண்டுதான் இருக்கிறது, சில நேரம் அதனுடைய வேகம் கூடுகிறது, சில நேரம் வேகம் குறைவு, அதாவது வலமை பூண்டிருக்கிறது, எப்பொழுதும் காற்று என்பது வீசிக்கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, இதனை இந்த காற்றினுடைய இயக்கத்தை அல்லாஹ் நிறுத்திவிட்டால், அல்லாஹ் சொல்கிறான், ஜவாரி, சிந்தித்து பாருங்கள், கடல்களிலே கப்பல்கள் செல்கிறது, இந்த கப்பல் இத்தனை சுமையையும் சுமந்து கொண்டு கடலிலே செல்கிறது, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ் தான் அதனை கொண்டு செல்கிறான். வேகத்தை அல்லாஹ் அப்படியே நிறுத்திவிட்டால், அவைகள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து விடும், அவைகள் செல்ல முடியாது, கையை எங்களுக்கு அசைக்க முடியாது. சகோதரர்களே, காற்றை அல்லாஹ் வேகத்தை நிறுத்திவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது, உலகத்தினுடைய இயக்கமே நின்றுவிடும். எனவே காற்று வீசுவதும் அல்லாஹ்வுடைய ஞாமத், கப்பல் எல்லாம் அப்படி அப்படியே நின்றுவிடும், செல்ல முடியாது, எத்தனை இயக்கத்தின் மூலமாக இயக்கினாலும் செலுத்த முடியாது. எனவே நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இன்று நாம் எத்தனையோ ஞாமத்துகளை நாம் அருந்துகிறோமே, தண்ணீர் அல்லாஹ்வுடைய ஞாமத், ஒரு நேரமாவது இது அல்லாஹ்வுடைய அருள் என்று சிந்தித்திருக்கிறோமா? கடும் தாகமான நேரத்திலே, தாகித்த நேரத்திலே நாங்கள் தாராளமாக குடிக்கிறோமே, குடித்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற தன்மையாவது, நான் என்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, என்னிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்புறம் நீங்க குடிக்கிற தண்ணியை பார்க்க வேண்டாம், அல்லாஹ் கேட்கிறான், வானத்தில் இருந்து அந்த தண்ணீரை மழையை பொழிய வைப்பது நாங்களா நீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களே, இப்படியாக எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம், நான் சொல்ல வந்த விடயம் அது அல்ல. இத்தனை ஞாமத்துகளை ஒவ்வொன்றாக இப்படி பார்த்தால் சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே போகலாம், அத்தனையும் அல்லாஹ்வுடைய ஞாமத்துகள், நாம் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியான அல்லாஹ்வுடைய ஞாமத்துகளின் பட்டியலிலே மிக முக்கியமான ஒரு ஞாமத்தாக, மிக முக்கியமான ஒரு அருட்பாக்கியமாக கல்வி செல்வம் என்பது இருக்கிறது. பணமும் அல்லாஹ்வுடைய ஒரு ஞாமத், ஆனால் அந்த பணம் முறையாக சம்பாதிக்கப்பட்டு செலவழிக்கப்படுமாக இருந்தால் அது ஞாமத். பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய ஒரு ஞாமத், முறையாக அவர்கள் வளர்க்கப்படுவார்களானால் அது ஞாபகமாக இருக்கும். ஏனென்றால் இவைகள் ஞாபகமாக இருப்பவைகள் சில நேரம் நிக்குமத்தாக சோதனையாகவும் மாறிவிடுவதுண்டு. பிள்ளைகளை நாங்கள் முறையாக வளர்க்க தவறிவிட்டால் அதே பிள்ளைகளின் காரணமாக நாம் நரகம் செல்ல வேண்டிவிடும். எனவே அந்த நேரத்தில் அது ஒரு சோதனை பொருளாக மாறுகிறது. பணம் அல்லாஹ்வுடைய ஒரு நியமத், அதை முறையாக நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றால், அல்லாஹ்வுக்கு மாறுபட்ட விடயத்திலே அதை செலவழித்தோம் என்றால் அதே பணத்தினூடாக நாம் நரகம் செல்ல வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சில நியமத்துகள் எங்களோடு சில நாள் இருக்கும், எங்களை விட்டு பிரிந்து விடும். சிலர் ஒரு நாள் சில சந்தர்ப்பங்களில் வசதி படைத்தவராக இருப்பார், பணம் என்ற செல்வத்தோடு அந்த நியமத்தை அனுபவித்துக் கொண்டு வாழ்வார், ஆனால் அவர் மௌத்து வரைக்கும் அந்த பணத்தோடு இருப்பார் என்று சொல்ல முடியாது. சில நேரம் அல்லாஹ் அவரிடம் இருந்து இன்னொருவருக்கு அதனை கலட்டி கொடுத்து விடுவான். ஆட்சி என்பது நிரந்தரமானதல்ல, இன்று ஆட்சியில் இருப்பார், நாளை அவர் அங்கிருந்து சென்று விடுவார். இனிமானவர்களே, சில ஞாபகத்துகள் சில காலங்களுக்கு உண்மையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிற அறிவு செல்வம் என்பது யார் தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிந்தனா சக்தியின் மூலமாக அவர்கள் தங்களது அறிவுகளை வளர்த்துக் கொள்வார்களோ, கல்விமான்களாக அறிவாளிகளாக உலகத்தில் வாழ்வார்களோ, இவர்களின் இந்த ஞாபகம் இருக்கிறதே அவர்களோடு ஒட்டியதாக இருக்கும். அவர்கள் எங்கு சென்றாலும் சரி, எந்த சுனாமி வந்தாலும் சரி, அவரோடு ஒட்டிய இணை பிரியாத ஒரு ஞாபகமாக செல்வம், கல்வி செல்வம் என்பது இருக்கிறது. நிலையான ஒரு செல்வம், நிரந்தரமான ஒரு செல்வம், எங்களுக்கு பலவித நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய செல்வம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அனைவரும் அறிவுள்ளவர்களாக அறிவுள்ள சமூகமாக மாற வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹிக்மத்து பாலத்துல் முஃமின், அறிவு ஞானம் இருக்கிறதே இது ஒரு முஃமினுடைய, ஒரு விசுவாசியுடைய காணாமல் போன பொருள். எனது ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் நான் எந்த அளவு அந்த பொருளை அடைய வேண்டும் என்ற தாக் அதாவது ஏக்கத்திலே இருப்பேன், எதிர்பார்ப்பிலே இருப்பேன். எல்லா நேரம் அந்த சிந்தனை, எப்படியோ நான் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு தான் இருப்பேன். இவ்வாறு தான் ஒரு விசுவாசி இருக்க வேண்டும். அவனுக்கும் கல்வி செல்வத்துக்கும் உள்ள தொடர்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள், ஹைஸ் வஜதஹா அகதஹா, அதாவது அவன் எங்கே அதை தேடுகிறானோ அங்கே அதனை பெற்றுக் கொள்கிறான். அவன் தேடி அவனுக்கு கிடைத்தால் அவன் உடனே அதனை எடுத்துக் கொள்வான், ஏன் அவனுக்குரிய சொத்தாக இருக்கிறது. அண்ணா வஜதஹா ஃபஹுவா ஹக்குபிஹா, எப்பொழுது அதை பெற்றுக் கொள்கிறானோ அப்பொழுது அவன் அதுக்கு தகுதியானவனாக மாறுகிறான், அவனுக்குரியதுதான். அறிவு ஞானம் எங்கிருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், யாரிடம் இருந்தாலும் அதை அடைந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அதுக்கு சொந்தக்காரன் ஒரு விசுவாசி என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய பொருள் எங்களை விட்டு காணாமல் போய்விட்டால் அந்த பொருளுக்கு நாம் தான் தகுதியாக இருப்பது போல, அறிவு ஞானம் என்பது ஒரு இறை விசுவாசியிடம் இருக்க வேண்டிய ஒன்று, அவன் அடைய வேண்டிய ஒன்று என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அறிவு ஞானம் உள்ளவர்களாக, கல்வித்துறையில் முன்னேறியவர்களாக ஒரு விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெளிவாக கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சமூகத்தினுடைய, ஒரு சமூகம் உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ்வதோ அல்லது தலை குனிந்து வாழ்வதோ, அவர்களின் கல்வியின் அவர்கள் செலுத்துகின்ற அந்த கல்விக்கு செலுத்துகின்ற அக்கறையிலே தங்கியிருக்கிறது. ஒரு சமூகம் கல்வியுள்ள சமூகமாக தங்களை வளர்த்துக் கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு விதமான கௌரவம் கண்ணியம் கிடைக்கும். எனவே ஒரு சமூகம் தலை சிறந்தவர்களாக ஆகுவதற்கு அடிப்படை அம்சமாக கல்வி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதில் எந்த அளவு அதிகமாக இவர்களுடைய ஈடுபாடு உண்டாகுமோ அந்த அளவுக்கு அந்த சமூகம் கண்ணியமானவர்களாக, தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். கல்விக்கும் சகோதரர்களே, இஸ்லாத்துக்கும் என்ன தொடர்பு, இஸ்லாம் எந்த அளவுக்கு கல்வி ஞானத்தை வலியுறுத்துகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, முன்னோர்கள் எந்த அளவு இதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, கல்விக்கு இஸ்லாம் காட்டுகிற அக்கறையை போல வேறு எந்த ஒரு மார்க்கமும் மதமும் அதற்கு அக்கறை காட்டவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குரானை புரட்டி பாருங்கள். முதலாவது குரானில் இறங்கிய வசனம் இக்ரா. எங்களுக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் நபியிடம். ஐந்து குர்ஆனுடைய வசனங்கள் முதலாவது இறங்குகிறது. வஹியின் ஆரம்பம் சூரத்துல் அலக்குடி ஐந்து வசனங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று துவங்கக்கூடிய ஐந்து வசனங்கள். சகோதரர்களே, முதலாவது வார்த்தையாக என்ன சொல்கிறான் அல்லாஹ், இக்ரா, நபியை ஓதுவீராக, படிப்பீராக, கல்வியை துவங்குவீராக, தொடங்குவீராக. எனவே கற்பதை ஆரம்பியுங்கள், கல்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், படியுங்கள், ஓதுங்கள் என்பதைத்தான் அங்கே கல்வியைத்தான் முதல் வகையின் ஆரம்பமாக அல்லாஹ் சொல்கிறான் என்றால், கல்விக்கும் எங்களுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 200 அதிகமான வசனங்கள் குர்ஆனிலே கல்வியோடு சம்பந்தப்பட்ட அந்த இல்ம் என்ற வார்த்தைகளை உணர்த்தக்கூடிய பல அடிப்படையில் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எடுத்து பார்த்தால் இல்ம், ஹிக்மா, நுஹா, அல்பாப், இப்படி பல வார்த்தைகளை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அத்தனையும் கல்வி, அறிவு, ஞானம், இவற்றை நாம் உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும். இவர்கள் வெற்றியானவர்கள், இவர்களுக்குத்தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி இருக்கிறது என்பதை எல்லாம் சொல்லக்கூடிய வசனங்களாக இன்னும் சில அடிப்படையிலே பார்க்கிற பொழுது அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, அவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க மாட்டார்களா? இப்படியாக பல வார்த்தைகளில் அறிவை அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும், அறிவு ஞானத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய வார்த்தைகளாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் பாருங்கள், அல்லாஹ் எமக்கு ஒரு துஆவையும் கற்றுத்தருகிறான். அறிவு சம்பந்தமாக எமது அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரப்பி ஜிதனி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு அறிவை அதிகப்படுத்தி தருவாயாக, ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக, விளக்கத்தை மென்மேலும் தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்குமாறும் அல்லாஹ் எமக்கு சொல்லித் தருகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியாக பார்க்கிற பொழுது அறிவுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் புரியக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இன்று உலகம் அறிவியல் துறையிலே முன்னேறி கொண்டு செல்கிறது. பலரும் பல கண்டுபிடிப்புகள், பல ஆய்வுகளை செய்கிறார்கள் என்று வியப்பாக முஸ்லிம்களாகிய நாங்கள் பேசுகிறோம் சகோதரர்களே. ஆனால் இத்தனைக்கும் அடிப்படையாக இருப்பவர்கள், இத்தனையும் தோற்றுவித்தவர்கள், உலகத்துக்கு இத்தனை பாடங்களையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் எங்களுடைய முஸ்லீம்கள் என்று வரலாறை நாங்கள் மறந்திருக்கிறோம். எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றும் கூட அதாவது ஐரோப்பாவிலே சொல்லிக் கொள்வார்கள், ஐரோப்பியர்கள் சொல்வார்கள், உலகில் அதாவது முஸ்லீம்கள் தான் இன்று அறிவு கண்களை திறந்து விட்டவர்கள், எமக்கு அறிவு கண்களை திறந்தவர்கள் முஸ்லீம்கள் என்று இன்றும் கூட ஐரோப்பியர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், ஏனென்றால் ஒவ்வொரு துறைகளையும், ஒவ்வொரு வழிகளையும், அது விஞ்ஞானமாக இருக்கட்டும், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், கணிதத்துறையாக இருக்கட்டும், அது எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துறையிலும் முன்னோடியாக இருப்பவர்கள், அதனை துவக்கி வைத்தவர்கள், அதை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே முஸ்லீம்கள் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்களுக்கு தெரியும், இன்று முஸ்லிம் இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிற பொழுது எகிப்திலே இருக்கிறது அஸ்ஹர் பல்கலைக்கழகம், அதனுடைய வரலாறு 1000 ஆகிறது சகோதரர்களே. அதே போல ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய குர்துபா பல்கலைக்கழகம், இவையெல்லாம் 1000 தாண்டுகிற பல்கலைக்கழகமாக இருக்கிறது. பல்கலைக்கழகங்கள் எல்லாம் எதை சொல்கிறது? இவைகளுடைய நீண்ட கால இந்த பயணம் எதை எடுத்து காட்டுகிறது? முஸ்லீம்கள் இன்று நேற்றல்ல, ஆரம்ப காலம் தொட்டு அவர்கள் கல்விக்காக, அறிவுக்காக அவர்கள் தியாகம் செய்தவர்கள், அவர்கள் பாடுபட்டவர்கள், வழிகளை துறந்து கொடுத்தவர்கள் என்பதைத்தான் அங்கே இவைகள் எடுத்துக்காட்டாக எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் ஈராக்குடைய பக்தாதுடைய பகுதி இருக்கிறது, அங்கு மிக முக்கியமான உலமாக்கள், தெக்குடைய உலமாக்கள், ஹதீசுடைய உலமாக்கள், அதிகமான உலமாக்கள் வாழ்ந்த இடமாக இருக்கிறது. கல்விக்கென்றே அதிகமானவர்கள் தங்களை அர்ப்பணித்த இடமாக, பல நூல் நிலையங்கள் இருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது சகோதரர்களே. அங்கிருந்தவர்களுடைய, அவர்களுடைய அந்த இடங்கள், அவர்கள் அங்கே செய்த சேவைகள் எல்லாம் எதை எடுத்து காட்டுகிறது? கல்விக்காக, முன்னேற்றத்துக்காக வேண்டி, சமுதாயம் தலை சிறந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்பதற்காக கல்விக்காக இவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவைகள் அத்தனையும் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இன்று அதாவது வானிலை ஆராய்ச்சி மையம் அங்குதான் உருவாக்கப்பட்டது. நாம் இத்தனை வன்னியர்களுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி இதை சொல்லுகிறார்களாம், இப்படி கண்டுபிடித்திருக்கிறார்களாம் என்று ஒவ்வொன்றையும் கண்டு நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் சகோதரர்களே. இதையெல்லாம் உருவாக்கியவர்கள், ஆரம்பித்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஏனென்றால் ஒரு விடயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது, உலகத்தை எப்படித்தான் பேசினாலும், எத்தனை தத்துவத்தை பேசினாலும், எத்தனை அறிவுகளை பேசினாலும், எத்தனை கலைகளை பற்றி பேசினாலும், அத்தனைக்கும் அடிப்படை அல் குர்ஆன் என்பதை மறந்துவிடக் கூடாது. விஞ்ஞானத்தின் அமைவிடமே குர்ஆனாக இருக்கிறது. இன்று எத்தனையோ ஆய்வுகள் சகோதரர்களே, குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து ஆய்வு செய்யப்படுகிறது. எனவே வஹீக்கு பின்னால் தான் அனைத்தும், குர்ஆனுக்கு பின்னால் தான் அனைத்தும். குர்ஆன் அத்தனையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேத வேதம் சகோதரர்களே. எனவே அதில் யாரெல்லாம் ஆராய்ச்சி செய்வார்களோ நிச்சயமா அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அத்தனை தத்துவங்களும் அத்தனை கலைகளும் அத்தனை ஆய்வுகளும் அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கும் அடிப்படையாக குர்ஆன் இருக்கிறது. இன்று விஞ்ஞான கண்டுபிடிப்பு என்று சொல்கிறோம், இல்லை சகோதரர்களே, குர்ஆனை அடிப்படையாக வைத்து அவர்கள் கண்டுபிடித்தது விஞ்ஞானிகளின் கூற்று என்று சொல்கிறோம். இன்று எத்தனையோ ஆய்வுகள் குர்ஆனை மையமாக வைத்து நடத்தப்படுகிறது. எத்தனை வருடங்களுக்கு முன்னால் குர்ஆன் சொன்னதை இன்றுதான் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், ஆனால் வஹயிலே அன்றே சொல்லப்பட்டு விட்டது. எனவே நாம் அந்த குர்ஆனை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான், அதை சுமந்தவர்கள் நாங்கள். எனவே சகோதரர்களே, இஸ்லாமியர்கள் கல்வித்துறைக்கு முன்னோடிகள் என்பதற்கு இது பெரும் எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்று முழு உலகத்தில் உள்ள சட்டத்தரணிகள் சகோதரர்களே, நீதித்துறையில் அவர்கள் கற்கிற சட்டக்கலை இருக்கிறதே லொஜிக், இதனுடைய அடிப்படை அதாவது இல்முல் மந்திக், மந்திக் என்ற கலை இன்றும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது மதரசாக்களில். எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை ஆரம்பித்தவர்கள் இதை உருவாக்கியவர்கள் யார்? முஸ்லிம்கள். எனவே நீதித்துறைக்கு அதற்குரிய சட்டங்களை முறைகளை வகுத்துக் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள். எனவே முஸ்லிம்கள் பாரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக, அதனுடைய மேம்பாட்டுக்காக பாரிய அதாவது பாரிய அளவில் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. இவ்வாறாக மருத்துவத்துறையாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், அதாவது மருத்துவத்தின் தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடிய அல்லாமா ஷேக் ராஜி ரஹிமஹுல்லா அவர்கள், அவர்கள் பல மருத்துவ துறைகளில் பல ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். இருதய துடிப்பு அது மட்டுமல்ல பல நோய்கள், குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், இவைகளுக்கான விடயங்கள் இது எதனால் ஏற்படுகிறது, இந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் அதற்குரிய சிகிச்சைகள் எவ்வாறு செய்வது என்பதெல்லாம் கண்டுபிடித்து உலகத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரத்திலே அவர் பெரிய மருத்துவராக இருந்த போதும் அவர் குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிலாக இருந்திருக்கிறார்கள், ஒரு முஹத்திஸாக ஹதீஸ் துறைக்கு பணி செய்த ஒரு முஹத்திஸாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு எமக்கு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. சகோதரர்களே, இதே போலதான் எத்தனையோ விஷயங்கள் இமாம் இப்னு சீனா ரஹிமஹுல்லா அவர்கள் வைத்தியத்தின் தந்தை என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இவர்களும் ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு அவர்கள் இந்த கல்வித்துறைக்காக வேண்டி பாரிய அளவிலே வைத்தியத்துறையில் பலவிதமான முயற்சிகளை செய்திருக்கிறார்கள், சமுதாயத்துக்கு பல தொண்டுகளை செய்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இவ்வாறாக பார்க்கிற நேரத்தில் வானவியலாக இருந்தாலும் புவியியலாக இருந்தாலும் விலங்கியல் பூலோகவியல் எண்கணிதம் கேத்திர கணிதம் இன்று எத்தனையோ எத்தனையோ பேர்களிலே இருக்கிறது, அத்தனையும் கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள், அத்தனையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள், வரலாறு தாராளமாக இருக்கிறது. எனவே நாம் இவர் கண்டுபிடிக்கிறார் அவர் கண்டுபிடித்தார் என்று ஆச்சரியப்படுவதற்கல்ல, இதெல்லாம் வரலாறு கடந்த விடயமாக இருக்கிறது. எங்களுடைய முஸ்லிம்கள் இந்த அளவில் அவர்கள் குறுகிய அடிப்படையில் இருக்கவில்லை, அவர்களுடைய சிந்தனை விரிந்திருந்தது பாரிய மட்டத்திலே எல்லா துறைகளிலும், விஞ்ஞானமாக இருக்கட்டும் கணிதமாக இருக்கட்டும் அழகிய கலையாக இருக்கட்டும் எந்த கலையாக இருந்தாலும் சரி எல்லா துறைகளிலும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், பாரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு இந்த கல்வியிலே இன்று நாம் எதையெல்லாம் ஒவ்வொரு கலைகளாக வைத்திருக்கிறோமோ அத்தனைக்கும் இஸ்லாமியர்களுக்கு தொடர்பு இருக்கிறது, அவர்கள் தான் இதன் உருவாக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. எனவேதான் இப்படிப்பட்டவர்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள். இன்று இருக்கிற எங்களுடைய இஸ்லாமியர்கள் இந்த அளவு பங்களிப்பு செய்கிறார்களா என்று கேட்டால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. ஏதோ ஒரு பகுதியிலே நாம் சுருங்கிக் கொண்டு ஏதோ ஒரு மட்டத்திலே சுருங்கிக் கொண்டு நாம் இருக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய முன்னோடிகள் அவர்கள் இந்த நிலையில் இருக்கவில்லை. அவர்கள் சமுதாயத்துக்காக வேண்டி அள்ளும் பகலும் பாடுபட்டார்கள், பாரிய தொண்டுகளை செய்தார்கள், பாரிய பணிகளை செய்திருக்கிறார்கள், எல்லா துறையிலும் பாடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் உண்மையிலே சொல்ல போனால் இக்ரா என்ற இந்த வஹியுடைய ஆரம்பம் ஓதுவீராக படிப்பீராக விளங்குவீராக வாசிப்பீராக ஆய்வு செய்வீராக இப்படியெல்லாம் கருத்து சொல்லப்படக்கூடிய இந்த வசனத்தை உயிர்ப்பித்தவர்கள் என்று இவர்களுக்கு தான் உண்மையில் பொருத்தமாக சொல்ல முடியும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அதே போல தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், அதாவது அறிவை ஞானத்தை தேடி படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாயம் என்ற நபியுடைய ஹதீஸுக்கும் உயிரூட்டியவர்கள் இவர்கள் தான் என்று சொல்ல முடியும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு விடயத்தையும் ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும் பது யுத்தத்திலே கைதிகள் பிடிக்கப்படுகிறார்கள். இந்த கைதிகளை என்ன செய்வது, இவர்களை என்ன செய்வது என்று ஆலோசனை நடக்கிறது. சிலர் சொன்னார்கள், இவர்களை அப்படியே வெட்டி போட்டு விடுவோம், இவர்களை அப்படியே அதாவது உலகத்திலிருந்து இல்லாமலாக்கி விடுவோம் என்றார்கள். பல பல கருத்துக்கள் வந்தது. சகோதரர்களை, இறுதியிலே என்ன முடிவு செய்யப்படுகிறது? இவர்களில் தலை சிறந்தவர்கள், கல்விமான்களும் இருக்கிறார்கள், நல்ல படித்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களை பயன்படுத்தி மதீனத்து சிறார்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காக இவர்களை பயன்படுத்துவோம், மல்லிம்களாக ஆசிரியர்களாக நாம் இவர்களை நடாத்துவோம் என்கிறார்கள். இது எதை எமக்கு உணர்த்துகிறது? கல்வி சமுதாயத்துக்கு தேவை. யார் இருக்கட்டும், யாரிடம் இருந்தாலும் அந்த கல்வி போதிக்கப்பட வேண்டும், கல்வியுள்ள ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்கு நபி அலைஹிஸ்ஸலாம் அங்கே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் தனது தோழர்களோடு வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற நேரத்திலே சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறது, உங்களுக்கு ஏதும் ஆசைகள் இருக்கிறதா என்று சஹாபாக்கள் தோழர்களை பார்த்து உமர் ரழியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு நபித்தோழர் சொல்கிறார், எனக்குள்ள ஒரு ஆசை, பாருங்கள் சகோதரர்களை, உலகத்துடைய சிந்தனையே கிடையாது, நாம் எல்லா கட்டத்திலும் உலக சிந்தனையிலே தான் மூழ்கியிருப்போம். ஒருவர், நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டால் நாங்கள் உலகத்தில்தான் எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது. அந்த அருமை சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவ்வாறுதான் பழக்கினார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் மறுமையோடு நிலையான வாழ்க்கையோடு தொடர்படுத்தினார்கள். அழிந்து போகக்கூடிய அற்பமான சொற்பமான உலகத்திலே நாம் சுருங்கிவிடக் கூடாது, எங்களுடைய ஆசை மறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நிரந்தரமானது, அதுதான் முடியாதது. எனவே முடியாத வாழ்க்கைக்கு எங்களை தயார்படுத்த வேண்டும் என்பதுதான் நபியுடைய பயிற்சி பாசறையிலே அந்த சஹாபாக்கள் பெற்ற பயிற்சியாக இருக்கிறது. எனவே அந்த சஹாபி ஒருவர் சொல்கிறார், யார் உமர் ரழியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், என்னுடைய ஆசை இந்த வீடு நிறைய, அவர்கள் ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த வீடு நிறைய வெள்ளியால் நிரப்பப்பட்டு அந்த வெள்ளியை அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டாம் வருடத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், உங்களுடைய ஆசை என்ன? அவர் சொன்னார், இந்த வீடு நிறைய தங்கத்தால் நிரப்பப்பட்டு அதுபோலும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை, அத்தனையையும் நான் அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுக்காக செலவழிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். மூன்றாம் மனிதரிடத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், உங்களுடைய ஆசை என்ன? இந்த வீடு நிறைய மாணிக்க கற்களால், மரகதத்தால், பெருமதியான இந்த கற்களால் நிரப்பப்பட்டு அத்தனையும் நான் அல்லாஹுக்காக செலவழித்து அந்த நன்மையை நான் அடைந்து கொள்ள வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை என்றார்கள். வேறு ஏதும் ஆசை இருக்கிறதா என்று கேட்டார்கள். இல்லை என்று அந்த அருமை தோழர்கள் சொன்ன உடனே உமர் ரழியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த வீடு நிறைய அபு உபைதா, ஹதரத் முஆத் இப்னு ஜபல், ஹதரத் உதைபத்துல் யமானி போன்றவர்கள் முக்கியமான சஹாபாக்களுடைய பெயர்களை சொன்னார்கள். இவர்கள் எல்லாம் பெரும் சமூகத்தின் அறிவாளிகள், சமூகத்தின் தலை சிறந்தவர்கள், சமூகத்துக்கு சேவை செய்கிறவர்கள். எனவே அபு உபைதா போன்ற, உதைபத்துல் யமானி போன்ற இப்படியானவர்கள் இந்த வீடு நிறைய இருக்க வேண்டும், இவர்களை கொண்டு சமுதாயம் பயன்பெற வேண்டும், இது என்னுடைய விருப்பம் என்றார்கள். எண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, சமுதாயத்திலே கல்விமான்கள் அதிகமாக இருப்பதும், அவர்கள் சமூகத்துக்கு தொன்று செய்வதும், அவர்களால் சமூகம் பிரயோசனம் அடைவதும் இது என்னுடைய விருப்பம் என்பதை அங்கே உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் என்றால், கல்வி ஞானம் என்பது, கல்வி மான்கள் சமூகத்திலே எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் ஏன் காரணம், அவர்களால் அவர்கள் மட்டுமல்ல பெரும் சமூகம் பிரயோசனம் அடைகிறார்கள். ஒருவர் தன்னை கல்வி மானாக மாற்றிக்கொள்கிற பொழுது, கல்வியிலே தன்னை வளர்த்துக் கொள்கிற பொழுது அவரினால் பல சமூகம் பயனடைகிறார்கள். எத்தனையோ சமூகம் சீர்குலைந்து சீர்கட்டி அநாகரிகமாக அதாவது கலாச்சார இஸ்லாமிய கலாச்சாரங்களை விட்டு தூரமாக செல்கிற எத்தனையோ பேர் ஒரு நல்ல மனிதனின் ஊடாக பயனடைகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையே திருத்திக் கொள்கிறார்கள். ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்கு அடிப்படையாக ஒரு கல்விமான், ஒரு அறிஞன் இருக்கிற காரணத்தினால் இப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் இருப்பது இவர்கள் சொன்ன இத்தனை நன்மைகளை விட அதிகமான நன்மைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும் என்ற ஒரே காரணத்தினால் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இப்படியாக பார்க்கிற பொழுது கல்விக்கும் கல்வியை கற்றவர்களுக்கும் எத்தனையோ முக்கியமான இடம் இஸ்லாத்திலே இருக்கிறது என்பதை நாம் புரியக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் எந்த கல்வியாக இருந்தாலும் கல்வியுடைய நோக்கம் என்ன, நாம் எதற்காக கற்கிறோம், யாராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், ஒரு ஆலிமாக இருக்கட்டும், அவர் ஒரு நீதிபதியாக இருக்கட்டும், அவர் டாக்டராக இருக்கட்டும், எண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இறுதியிலே அவர்கள் என்ன துறையில் போய் சேர்ந்தாலும் ஒவ்வொருவரும் படிக்கிற பொழுது கல்விக்கான ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். கல்வியுடைய அடிப்படை நோக்கம் வெறுமனே இஸ்லாம் கல்வி மட்டும் போதிக்கவில்லை, அதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கல்வியும் பண்பாடும், கல்வியும் பண்பாடும் இரண்டர கலந்திருக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு மனிதனிடத்திலே கல்வி வளர்கிறது என்றால் அவனிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வளர வேண்டும். குறிப்பாக இஸ்லாமியர்களாகிய நாங்கள், முஸ்லீம்களாகிய நாங்கள் எங்களுடைய அறிவுகளை எந்த அளவு வளர்த்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பண்பாடுகள் வளர வேண்டும், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வளர வேண்டும். மனிதாத் இல்மன் வலம் யஸ்தத் ஹுதன் லம் யஸ்தத் மினல்லாஹி இல்லா புஅதா. யாருக்கு அறிவு அதிகமாகிறதோ ஒரு மனிதனுக்கு நாளுக்கு நாள் அறிவை வளர்த்துக் கொண்டே செல்கிறார், அறிவு வளர்ந்து கொண்டே போகிறது. வலம் யஸ்தத் ஹுதன், ஆனால் நேர்வழி அதிகமாகவில்லை, அல்லாஹ்வுடைய பயம் அதிகரிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் கூடவில்லை, மறுமை சிந்தனை வரவில்லை, அறிவு வளர்கிறது ஆனால் வரவேண்டியது வரவில்லை, பண்பாடு வளரவில்லை, அல்லாஹ்வுடைய பயம் வரவில்லை, மற்ற மக்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்ற தன்மை வளரவில்லை, வெறுமனே அறிவு மட்டும் வளர்கிறதா? லம் யஸ்தத் மினல்லாஹி இல்லா புஅதா. எந்த அளவுக்கு அவருக்கு அறிவு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை விட்டும் தூரமாகிக் கொண்டே செல்வார். எவ்வளவு அறிவு கூடுகிறதோ கூடுகிற அளவுக்கு அல்லாஹ்விடம் இருந்து தூரத்தை அவர் அனுபவித்துக் கொண்டே இருப்பார், அல்லாஹ்விடம் இருந்து தூரமாகிக் கொண்டே செல்வார். எண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கல்வியுடைய நோக்கமே நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, குறிப்பாக இஸ்லாமியர்களாகிய நாங்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் எந்த கல்வியை கற்றாலும் எங்களிடத்தில் வரவேண்டியது அல்லாஹ்வுடைய தொடர்புகள், அல்லாஹ்வுடைய தொடர்புகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். எனவே கல்வியினுடைய பிரதானமான நோக்கம் ஒரு பண்பாடுள்ள, ஒரு தலை சிறந்த, சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல ஒரு சமூகத்தை, நல்ல கட்டுப்பாடுள்ள, நல்ல பண்பாடுகள் உள்ள, நல்ல அஹ்லாக்குகள் உள்ள, இஸ்லாம் போதிக்கிற அழகான அம்சங்களை உள்ளடக்கி ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதுதான் இந்த கல்வியினுடைய பிரதானமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நல்ல சமூகத்தை, நல்ல ஒழுக்கமுள்ள சமூகத்தை உருவாக்குவது எங்களுடைய இலக்கு என்பதை நாங்கள் ஆழமாக உள்ளத்திலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய சகோதரர்களே, கல்வியுடையவர்கள் இவர்களை எல்லாம் மேம்படுத்தி குர்ஆனிலே உண்மையான நீயத்தோடு கற்பவர்கள், இப்படியான நோக்கத்தை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய கல்விமான்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இவைகள் எல்லாம் குர்ஆனில் பலவிதமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒரு ஆயத்திலே குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே, நீங்கள் கேளுங்கள், அறிவுடையவர்களும் அறிவில்லாதவர்களும் கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாகுவார்களா என்று கேளுங்கள். ஒரு நாளும் சமமாக மாட்டார்கள். கற்றவர்களும் கற்காதவர்களும், கல்விமான்களும் கல்வியிலே பின்னடைந்தவர்களும் கல்வி இல்லாதவர்களும் ஒரு நாளும் சமமாக போவதில்லை என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. எவ்வாறு ஒமா யஸ்தவில் அமா வல் பசீர், பார்வையுடையவனும், அதாவது ஒரு பார்வையுடையவனும் பார்வை இல்லாதவனும், பார்வை உள்ளவனும் பார்வை இல்லாதவனும் ஒரு நாளும் சமமாக போவதில்லை சகோதரிகளே. வல குலுமாத்து வல நூர், இருளும் பிரகாசமும், இருள் வேறு பிரகாசம் வேறு, அது ஒரு நாளும் இரண்டும் ஒன்று சேரப்போவதில்லை. வெளிச்சம் வந்தால் இருள் போய்விடும், இருள் வந்தால் வெளிச்சம் போய்விடும் சகோதரிகளே. வல வில்லு வலல் ஹரூர், நிழலும் வெயிலும் ஒரு நாளும் சேரப்போவதில்லை. ஒமா யஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத், உயிருள்ளவனும் இறந்தவனும் சமமாக போவதில்லை. குர்ஆன் சொல்கிறது, ஒரு மயித் ஒரு உயிரற்றவன், அறிவில்லாதவன் ஒரு உயிரற்றவனை போன்றிருக்கிறான். எனவே ஒரு மயித்தும் ஒரு ஹையும் உயிரோடு இருப்பவனும் ஒரு நாளும் சமமாக போவதில்லை. இது போல ஈமான் உள்ளவன், இல்முள்ளவன், அறிவுள்ளவன் இவனும் அறிவில்லாதவனும் சமமாக மாட்டான் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே கற்றவர்களுக்கு ஒரு தனி இடத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஆனால் கற்றவர்கள் கற்றவர்களாக இருக்க வேண்டும். கற்றவர்கள் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற பிரகாரம், தான் எதை சுமந்திருக்கிறோம் அதன் பிரகாரம் தனது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். பண்பாடு உள்ளவர்களாக ஒரு சமூகத்தை ஒரு ஆசிரியர் நினைக்க வேண்டும். என்னிடத்திலே மாணவர்கள் ஒப்படைக்கப்பட்டால், ஒரு சமூகம் என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள், இது ஒரு பெரிய ஒரு அமானிதம். இவர்களுக்கு வெறும் கல்வியை கொடுப்பதல்ல, பண்பாடுகளை கொடுக்க வேண்டும், பண்பாடு உள்ளவனாக மாற்ற வேண்டும். அவனுடைய தொழுகைக்கும் நான் தான் பொறுப்பு, அவனுடைய பண்பாடுக்கும் நான் தான் பொறுப்பு, அவனுடைய இபாதத்துக்கும் நான் தான் பொறுப்பு என்று உணர்வு வர வேண்டும். வெறுமனே கல்வியை கொடுத்தால் போதும் என்று நினைக்க கூடாது, கல்வியோடு பண்பாட்டை கொடுக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் செய்வார்கள் என்றால் இன்று தலை சிறந்த, பண்பாடுகள் நிறைந்த, நல்ல பழக்கங்களை கொண்ட சமுதாயத்தை காண முடியும். வெறுமனே கல்வியை மாத்திரம் கொடுக்கிறோம், இதை பற்றி எந்த சிந்தனையில்? ஏன் அப்படியான ஆசிரியர்கள், அப்படியான ஆலிம்கள், அப்படியானவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் உண்மையிலே சமூகத்துக்கு செய்கிற துரோகம் என்று செய்ய சொல்ல வேண்டும். எனவே கல்வியோடு எங்களிடத்திலே பாரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலே தலை சிறந்த சமுதாயத்தை, நல்லவர்களை, பண்பாடு நிறைந்தவர்களை உருவாக்குவது எங்களுடைய பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும். சகோதரர்களே, இன்று நாம் ஏற்கனவே சொன்னோம், எங்களுடைய முஸ்லீம்கள் ஆரம்ப காலம் தொடக்கம் இந்த கல்விக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள். அது கணிதத்துறையாக இருக்கட்டும், விஞ்ஞானத்துறையாக இருக்கட்டும், அது ஆய்வுகளோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் அவர்கள் மருத்துவத்துறை, இப்படி ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு பாரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். முஸ்லீம்கள் தான் கொடிகட்டி பறந்தவர்கள் கல்வியிலே, துறைகளிலே, கலைகளிலே, அதாவது கொடிகட்டி பறந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று இன்றும் வரலாறுகளில் நாங்கள் படிக்கிறோம் என்றால் இது எங்களுடைய முன்னோர்களுடைய நிலை. இன்று எங்களுடைய கல்வியில் எந்த அளவு இருக்கிறது? நாங்கள் இன்று எங்களது நாட்டை எடுத்து பார்ப்போம், நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோமே, இந்த கல்வித்துறைக்கு நாங்கள் எந்த அளவு பங்களிப்பு செய்கிறோம், நாம் எந்த அளவுக்கு இந்த கல்வி முன்னேற்றத்தில் இருக்கிறோம், எங்களுடைய மூதாதையர்கள் இத்தனை சேவைகளை செய்திருந்தும் நாம் இத்தனை செய்கிறோம், எங்களுடைய சேவை வளர்கிறதா அல்லது அழிகிறதா என்பதை பார்க்கிற நேரத்திலே அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது கல்வியிலே. பின்னடைவு சகோதரர்களே, நாளுக்கு நாள், வருடத்துக்கு வருடம் பெருபர்களை பார்த்தால், நிலைமைகளை பார்க்கிற பொழுது பின்னடைவாக நாம் பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பயணம் ஒரு வெற்றி பயணமாக காண முடியவில்லை, நாம் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நோக்கத்தை மறந்துவிட்டோம் சகோதரர்களே. பணம் சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, பணம் தான் நோக்கம் அல்ல. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அழியா சொத்து கல்வி என்ற சொத்து இருக்கிறது, இதைத்தான் எமது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். எப்படியோ எனது மகனை, நானும் ஒரு செல்வந்தனாக இருக்கிறேன், ஏதோ எனது வியாபாரத்துக்கு நான் பழக்கிவிட்டால் போதும் என்று நினைக்க கூடாது, அவர்களை கல்விமான்களாக, ஆளுங்களாக, ஹாபிதுகளாக, படித்த பட்டதாரிகளாக மாற்ற வேண்டும் சகோதரிகளே. இப்படிப்பட்டவர்களால் அவர்கள் மட்டுமல்ல பெரும் சமூகமே பயனடைய போகிறார்கள். எனவே நாம் குறுகிய சிந்தனையோடு சிந்தித்தால் எங்களுடைய பிள்ளைகள் மாத்திரம் பயனடைவார்களே தவிர அவர்களின் ஊடாக சமூகம் பயனடையாது. எனவே சமூகத்துக்கு பயன்களை இஸ்லாம் எமக்கு வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையிலே தற்கால எங்களுடைய நிலைகளை பார்க்கிற பொழுது மிக வீழ்ச்சியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை குறிப்பிட முடியும். சில அறிக்கைகளை, சில தகவல்களை சொல்லுகிறோம் சகோதரர்களே. இலங்கையிலே 9905 அரச பாடசாலைகள் இருக்கின்றன. அதிலே முஸ்லீம்களுடைய பாடசாலைகள் 856 பாடசாலைகள் இருக்கிறது. கெனியத்துக்குரிய சகோதரர்களே, அதிலும் மத்திய மாகாணத்தில் மாத்திரம் 111 முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கிறது. அதிலே 17 அரச பாடசாலைகள் இங்கே அக்குரணை பிரதேசத்திலே காணப்படுகிறது. இந்த 17 பாடசாலைகளும் சுமார் 9000 மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 2013 கடந்த வருடம் ஓலவல் எக்ஸாமுக்கு, அதாவது அங்கே தோற்றியவர்கள் 650 மாணவர்கள். இவர்களில் நாங்கள் பார்க்கிற நேரம் மத்திய மாகாணத்திலே 28 மாணவர்கள் தான் 9 பாடங்களிலும் ஏறிக்கிறார்கள். அதிலே சொல்ல போனால் எமது பிரதேசத்திலே, எமது அக்குரணை பிரதேசத்திலே ஒரே பாடசாலை, அதுவும் பெண்கள் 4 பேர் 9 பாடத்திலே ஏறிக்கிறார்கள் சகோதரிகளை. அதைவிட குறைவு குறைவாக சிலர் எடுத்திருக்கலாம். நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால் எங்களுடைய சமூகத்தினுடைய இந்த கல்வி பாதையை நாங்கள் பார்க்கிற பொழுது நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே முன்னேற்றம் காண வேண்டும். குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடாது என்பதல்ல, அவர்களும் முறையாக தான் இஸ்லாமிய ஒரு பெண்மணி என்ற உணர்வோடு அவளுடைய கற்பை பாதுகாத்து, அவளுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்து, இஸ்லாமிய சமூகத்துக்கு அவளால் அவப்பேறு வராத விதத்திலே மாஷா அல்லாஹ் படிக்கலாம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் படிக்க வேண்டியவர்கள், அவர்களை விட அதிகம் கவனம் செலுத்த வேண்டியவர்கள் ஆண்கள். இன்று ஆண்களுடைய அமைப்பை பார்க்கிற பொழுது, ஆண் மாணவர்களுடைய கல்வி தராதரத்தை பார்க்கின்ற பொழுது நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் பலதாக இருக்கலாம் சகோதரர்களே, பல காரணங்கள் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கலாம், ஒவ்வொருவருக்கும் தெரியும் எதனால் நாம் இந்த அளவுக்கு பின்னடைந்து கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, அங்கே ஆண்களுடைய வீதாசாரத்தை அதிகப்படுத்துவதற்கு குறிப்பாக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. இன்று பல்கலைக்கழகம் செல்கிற முஸ்லீம்களுடைய, அதாவது விகிதாசாரத்தை பார்க்கிற பொழுது 4 வீதத்துக்கும் குறைவாக இருக்கிறது. அதிலும் அதிகமானவர்கள் பெண்கள் தான் அதற்கும் செல்கிறார்கள் சகோதரிகளே. பெண்கள் எடுக்கிற முயற்சி போன்றாவது ஆண்கள் எடுப்பார்கள் என்றால், இன்று எங்களுக்கு தெரியும், அக்குரணையிலே கேட்டு பாருங்கள், அக்குரணையில இருக்கிற ஆசிரியர்களில், அக்குரணை பகுதியில் இருக்கிற ஆசிரியர்கள் 75% இன்று அவர்கள் பென்சன் போகக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள், ஓய்வடையக்கூடிய நேரத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் ஓய்வுக்கு சென்று விட்டால், இவர்கள் பென்சன் போய்விட்டால், இந்த இடத்தை நிரப்புவதற்கு இத்தனை 75% ஆண்களில் ஆசிரியர் குலாம் இருக்கிறார்களா? எமது சமூகத்திலே, எமது பிரதேசத்திலே நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சகோதரர்களே. அந்த நேரத்தில் யார் வருவார்கள், அந்த இடத்தை யாரால் நிரப்பப்படும்? எனவே அடிப்படை நாம் யோசிக்க வேண்டும், பிரச்சனைகளுக்கு முன்னால் நாம் யோசிக்க வேண்டும். எனவே எல்லா துறையிலும் இன்று சிலர் நினைப்பார்கள், பெரிய மட்டத்திலே நாங்கள் முயற்சிக்க வேண்டும், பெரிய பதவிகளில் நாங்கள் அமர வேண்டும் என்று அதற்கு முயற்சிப்பார்கள், சாதாரண பதவிகளை விட்டு விடுவார்கள். இதே நேரத்திலே ஒரு கிராம சேவகர் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு பதவியாக இருக்கிறது. அதிலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்களும் ஓய்வாக கூடிய நேரத்தில் இருக்கிறார்கள். இதை நிரப்புவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒவ்வொரு பாடசாலைகளையும் சிந்திக்க வேண்டும், இப்படியான விடயங்களை செய்வதற்கு நாம் என்ன செய்கிறோம், அதற்கான என்ன முயற்சி செய்கிறோம், அதற்காக பிள்ளைகளை நாம் பயிற்றுவிக்கிறோமா, அதற்காக பெற்றோர்களை ஆர்வப்படுத்துகிறோமா, இப்படியான எமது சமூகத்தை வளப்படுத்துவதற்கான எல்லா துறையிலும் எல்லா துறை சார்ந்தவர்களும் எமது சமுதாயத்திலே சமூகத்திலே பிரதேசத்திலே இருக்க வேண்டும் என்று நாம் பாடுபடுகிறோமா? நாம் ஒரு பகுதியை யோசிக்கிறோம், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய குடும்பம் என்று யோசிக்கிறோம். இல்லை சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் சென்ற மாத ஜம்மியாவுடைய குத்துபாவிலே பேசியிருப்பார்கள், சமூக உணர்வு உள்ளவனாக யாரும் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. இஸ்லாம் ஒரு பொது நலவாதியை, அவன் எப்பொழுதும் பிறர் நலம் நாடக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கிறது. எனவே என்னுடைய வேலை என்னையோடு, என்னுடைய குடும்பம் என்னோடு என்று யாரும் இருக்கக்கூடாது. ஒரு மூமின் என்றாலே, ஒரு முஸ்லீம் என்றாலே சமூக உணர்வு உள்ளவனாக இருக்க வேண்டும், சமூகத்துக்கு பணி செய்ய வேண்டும், பள்ளியிலே பள்ளிக்காக ஊருக்காக சேவை செய்ய வேண்டும், பாடசாலையில் இருந்து பாடசாலை மாணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இப்படியாக சமூக உணர்வுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தனிநபராக சுயநலவாதியாக வாழ்வதை ஒரு நாளும் இஸ்லாம் விரும்பவில்லை, ஒரு விசுவாசியுடைய தன்மையும் இல்லை சகோதரர்களே. எனவே நாங்கள் பொதுநலவாதிகளாக, பிறர் நலம் நாடக்கூடியவர்களாக, சமூகத்துக்கு பணி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். இன்று நாம் சில பாடசாலைகளில் சில இடங்களில் பார்க்கிற பொழுது, அதாவது கல்விக்கில்லாத முக்கியத்துவம் விளையாட்டுக்கு கொடுக்கிறார்கள், விளையாட்டு துறையிலே ஊக்குவிப்பு செய்யப்படுகிறது. சகோதரிகளை விளையாட வேண்டாம் என்று சொல்லவில்லை, தேவைதான். ஆனால் பாடங்களுக்கு கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்தை விட அதிகமாக அங்கே கொடுக்கப்படுமானால், மாணவர்கள் அங்கே ஆர்வப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அந்த துறையில் முன்னேறுவார்கள், ஆனால் இந்த துறையில் பின்னேறி விடுவார்கள். எனவே எல்லா வகையிலும் சிந்திக்க வேண்டும், அதையும் செய்ய வேண்டும். ஆனால் எங்களுடைய பங்களிப்பு இதற்கு எந்த அளவு இருக்கிறது? நாம் எத்தனை பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறோம்? நாம் இத்தனை பேரை இந்த முறை அதாவது சித்தியடைய செய்ய வேண்டும், இதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு எத்தனை பேர் பாடுபடுகிறார்கள்? எத்தனை பேர் ஆசையோடு, துவாவோடு, அல்லாஹோடு சம்பந்தப்படுத்தி மாணவர்களுக்காக எத்தனை பேர் துவா செய்கிறார்கள்? கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, பெற்றோர்களாவது நாம் சிந்திப்போம், எங்களது பிள்ளைக்கு எத்தனை தடவை நாம் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறோம். மாணவனை, மகளை, மகனை படிக்க அனுப்புகிறோமே, அவன் கற்று வர வேண்டும் என்று அனுப்புகிறோமே சகோதரிகளே, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதோடு அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தஹஜ்ஜத்திலே நாம் துஆ செய்வது, எங்களுடைய பிள்ளைக்காக நாம் கையேந்துகிறோமா? பெற்றோர் பிள்ளைக்காக கேட்க வேண்டிய துஆ, கேட்கும் துஆ, எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ் கபூல் செய்கிறானே, நான் இத்தனை நாளைக்கும் எனது பிள்ளைக்காக எத்தனை தடவை துஆ செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கை வைத்து பாருங்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் ஆளுங்களும் எங்களிடத்திலே வரக்கூடிய, ஓதக்கூடிய, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எத்தனை தடவை நாம் துஆ செய்திருக்கிறோம், யா அல்லாஹ் என்னிடத்திலே கற்க வருகிற பிள்ளைக்கு நீ நல்ல அறிவுஞானத்தை கொடுப்பாயாக, நல்ல விளக்கத்தை கொடுப்பாயாக, நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையாக மாற்றுவாயாக, சமூகத்துக்கு பணி செய்யும் பிள்ளையாக மாற்றுவாயாக என்று எத்தனை பேர் சகோதரிகளை துஆ செய்திருக்கிறோம், எத்தனை பேர் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கையை வைத்து கேட்டால் தெரியும். எனவே செய்கிற பிழைகள், விடுகிற பிழைகள், தவறுகள் எங்களின் மூலமாகத்தான் உண்டாகிறது என்பதை முதலில் நாங்கள் ஏற்றாக வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாங்கள் சமூகத்துக்கு நல்ல விடயத்தை உருவாக்குவதற்கு நாம் செய்கி அதாவது காரணமாக இருந்துவிட்டு மௌத்தாகினால் அதனூடாக எங்களுக்கு நன்மை கிடைக்கும், நல்ல விஷயங்களில் முன்னாக நிற்போம். நாங்கள் இன்று பாடசாலை நிர்வாகமாக இருக்கட்டும், அதை வளப்படுத்தக்கூடிய சங்கங்களாக இருக்கட்டும், அனைத்தும் சேர்ந்து ஒரு முன்னேற்றத்துக்காக அல்லாஹுக்காக முயற்சி செய்ய வேண்டும். சகோதரிகளே, நோக்கங்கள் பிழைத்து விட்டால் அங்கே சண்டையும் சச்சரவும் பிளவுகளும் உண்டாகுமே தவிர அவர்களினூடாக எந்த பிரயோசனம் அடைய முடியாது. எனவே யார் யாரெல்லாம் எந்தெந்த விடயங்களில் சேர்ந்திருக்கிறார்களோ இத்தனை பேர் முதலாவது ஒற்றுமையாக வேண்டும், அவர்களுக்குள்ளே ஒருமைப்பாடு இருக்க வேண்டும், ஒருமித்த கருத்து இருக்க வேண்டும், சீரிய நோக்கத்தோடு, சூர நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். அனைத்தையும் அல்லாஹுக்காக செய்ய வேண்டும், பேருக்கு புகழுக்கு அல்ல, அல்லாஹுக்காக வேண்டி செய்கிற பொழுது அதிலே உண்மையான பலனை காண முடியும். நாம் ஒரு நல்ல சேவையை, ஒரு கல்வி ஞானத்தை நாம் கொடுத்து பிறருக்கு நாம் அல்லாஹ் எமக்கு தந்த அறிவு ஆற்றலை வைத்து நாம் கற்றுக் கொடுக்கிறோம், அல்லது ஒருவர் அவர் பணத்தினூடாக உதவி செய்கிறார், இப்படியாக உதவி செய்து ஒரு கல்வி உள்ள சமூகத்தை உருவாக்கி விடுகிறார், அவர் மௌத்தாகினாலும் அவர்களின் மூலமாக நன்மை வருக்கு வந்து கொண்டே இருக்கும். சகோதரிகளே, ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு மூமினுக்கு இன்னமிமா யல்ஹக்குல் மூமினு மின் அமலிஹி வ ஹஸனாதிஹி பஅத மௌத்திஹி, ஒரு மனிதன் ஒரு மூமின் மௌத்தானதுக்கு பின்னால் அவனுக்கு வந்து சேரக்கூடிய அவனுடைய நல் அமல்களில் உள்ளதுதான் ஐல்மன் அல்லமஹு வ நஷரஹு, ஒருவன் அறிவை கற்று அந்த கற்ற அறிவை மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதனூடாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒரு கல்வியுள்ள சமூகத்தை உருவாக்கிவிட்டு மௌத்தாகிறான். அவன் மௌத்தாகினாலும் அவன் மரணிக்கிறானே தவிர அவனது அறிவு மரணிக்கவில்லை, அவனது தேவை மரணிக்கவில்லை. அத்தனை பேர் பயனடையும் காலமெல்லாம் அவனுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். எனவே சமூகத்துக்காக வேண்டி, சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக, குறிப்பாக சமுதாயத்தின் கல்வி வளர்ச்சிக்காக ஒவ்வொருவரும் பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆசிரியர்கள், அதே போல ஆளுங்கள், தன் சமூக அதாவது மாணவர்களை உருவாக்கக்கூடியவர்கள், இவர்கள் சில தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் அழகாக சொல்கிறது. ஆனால் லைலி சாஜிதம் வ காயிமா, முதலாவது தன்மை உண்மையிலே ஒரு ஆசிரியராக இருப்பவர், ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறவர், இந்த பொறுப்பினை சுமத்தாட்டப்பட்டவர் வெறும் கல்வியோடு இருக்கக்கூடாது. இமாம்களை எடுத்து பாருங்கள், எங்களுடைய முன்னோடிகளை எடுத்து பாருங்கள், அவர்கள் கல்விக்கு சேவை செய்தது போல இபாதத்துகளில் அவர்கள் அதிகமான நேரங்களை செலவழித்திருக்கிறார்கள், இரவு காலங்களில் வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே ஆனால் லைலி சாஜிதம் வ காயிமா, குர்ஆன் சொல்வது போல சுஜூதிலும் அவர்கள் கயாமிலும் இரவு நேரங்களில் தொழுபவர்களாக, அழுபவர்களாக, அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த தன்மை உலமாக்களிடத்தில் இருக்க வேண்டும், ஆசிரியர்களிடம் இருக்க வேண்டும், கல்விவான்களிடத்தில் இருக்க வேண்டும். சமுதாயத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள் வெறுமனை அந்த செயலோடு சுருங்கிக் கொள்ளக் கூடாது, அல்லாஹ்வுடைய தொடர்பையும் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். யஹ்தருல் ஆகிரா, அடுத்த தன்மையாக அல்லாஹ் சொல்கிறான், மறுமையை பயந்தவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் மறுமையுடைய பயம், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஐயதிஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. இந்த ஹதீஸ் மனதை அதாவது உறுத்தி கொண்டிருக்க வேண்டும். எனக்கு ஒரு பாரிய பொறுப்பு எனது தலையிலே சுமத்தாட்டப்பட்டிருக்கிறது. சிலருக்கு சில பொறுப்புகள் எடுப்பதற்கு ஆசை, அது எங்கேதாலும் சரி, ஒரு தலைவராக ஒரு பொறுப்பாக நியமிக்கப்படுவதற்கு ஆசை சகோதரர்களே. ஆனால் இதை நினைவு வைப்பார்கள் என்றால், கயாமத்திலே உதாரணத்துக்கு இந்த ஊருக்கு ஒரு தலைவர் என்றால், இந்த தலைவரிடத்திலே அல்லாஹ் கேட்கப் போகிறான், ஊர் மக்களை பற்றி கேட்கப் போகிறான், அவர்களுக்கு கீழால் உள்ள ஒவ்வொருவர் பற்றியும் விசாரிக்கப் போகிறான். உங்களுடைய நிர்வாகம், உங்களுடைய தலைமைத்துவம் எவ்வாறு இருந்தது, நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள், அல்லாஹ் விசாரிப்பான் சகோதரர்களே. அதனால் தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டவர்கள் மட்டும் மாட்டிக் கொள்வார்கள் நினைக்க வேண்டாம். நானும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவேன், ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். ஏன், நாங்களும் ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறோம், ஏதோ ஒரு அடிப்படையில் தலைவராகத்தான் இருக்கிறோம். மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் எங்களிடத்தை கேட்க போகிறான், உனக்கு ஒரு மனைவி இருந்தாலே, பிள்ளைகள் இருந்தார்களே, நீங்கள் எவ்வாறு அவர்களை வழிநடத்துறீர்கள், நீங்கள் உலகத்துடைய எல்லாமே வாங்கி கொடுக்கிறீர்கள், உங்களது மனைவி இன்று பஜ்ருடைய தொழுகை தொழுதாளா என்று பொலாத பெண்ணை பார்த்து எத்தனை பேருக்கு கேட்க முடியும், எத்தனை பேர் கேட்பார்கள் சகோதரர்களே, கேட்கிற தைரியம் இருக்கிறதா, நாம் சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு மறுமையை பற்றி, அவர்களுடைய ஐபாதத்துடைய விடயங்களை பற்றி, அவர்களுடைய பண்பாடுகள் விடயை பற்றி, பிள்ளைகளுடைய மனைவியுடைய விடயத்தை நாம் கவனிக்காவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது. எனவே சகோதரர்களே, ஒட்டுமொத்தத்தில் அனைவரும் பொறுப்புதாரிகளாகத்தான் இருக்கிறோம். எனவே குறிப்பாக ஒரு சமூகத்துக்கு பொறுப்பானவர்கள், யஹதருல் ஆகிரா, மறுமையை பயந்தவர்களாக, அல்லாஹ் எல்லோருக்கும் முன்னால் என்னை விசாரித்து விடுவான், நான் அல்லாஹுக்கு முன்னிலே என்ன பதில் சொல்ல போகிறேன், எனது பொறுப்பை நான் சரியாக செய்யாவிட்டால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானே என்ற பயத்தோடு செயல்படுவார்கள். இதுதான் ஒரு இறை விசுவாசியின் தன்மை. அவனுடைய அதாவது ஒரு கல்விமானாக இருக்கிற நேரத்தில் அவனுக்கு மறுமையுடைய பயம் அவனுடைய இருந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக யர்ஜூ ரஹ்மத் ரப்பி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவராக இருப்பான். உலகத்துடைய எந்த தேவையும் எந்த நோக்கமும் அல்ல, சபபுக்காக ஏதோ ஒரு சம்பாத்தியத்தை, ஒரு சம்பளத்தை, ஒரு ஊதியத்தை எடுத்தாலும் நோக்கம் அதுவல்ல சகோதரிகளே. இன்று பலராலும் பேசப்படுகிறது, கல்வி எந்த நிலைக்கு மாறிவிட்டது, கல்வியும் ஒரு சம்பாத்தியமாக மாறிவிட்டது, கல்வியும் ஒரு சம்பாத்தியமாக மாறிவிட்டது, ஒரு பிசினஸாக மாறிவிட்டது, ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. ஏனென்றால் பணம் இருந்தால் தான் கற்க முடியும், செல்வந்த வீட்டிலே பிறந்த பிள்ளைகளுக்கு தான் கற்க முடியும், ஏன் அவர்களிடத்தில் வசதி இருக்கிறது, இத்தனை ரூபாய் என்று இத்தனை கிளாஸுக்கு கேட்டாலும் கொடுப்பதற்கு வசதி இருக்கிறது. மறுபுறத்தில் எத்தனை ஏழைக்கிறார்கள், இன்று படிக்க முடியாமல் சகோதரர்களை ஏதோ பாடசாலை, அரசாங்க பாடசாலையிலே சேர்ந்து அங்கே பெரிய செலவில்லாத காரணத்தினால் ஓலவல் வரைக்கும் படார்கள், மேலும் படிப்பை தொடர முடியாமல். ஆனால் தலை சிறந்தவர்கள், விளக்கசாலிகள், திறமைசாலிகள், இவர்கள் சமுதாயத்திலே பெரும் பதவிகளை வகிக்கும் தன்மையுடையவர்கள். ஆனால் வீட்டிலே வறுமை என்ற காரணத்தினால், வீட்டிலே கஷ்டம் என்ற காரணத்தினால், அந்த சிறு பிராயத்திலே தொழிலிலே சேர்ந்து அவர்கள் தொழிலிலே ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோமே. அவர்கள் பல சுமைகளையும் சுமந்து கொண்டு அவர்களை பார்த்தாலே ஒரு பரிதாபம் சகோதரிகளே. சமுதாயத்திலே படித்து பழைய டாக்டர்களாக இன்ஜினியர்களாக இன்னும் பல துறைகளில் வர வேண்டியவர்கள் வறுமை என்ற ஒரே காரணத்தினால் இப்படியான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால், இதற்கு வசதி படைத்தவர்களும் பணமே நோக்கமாக கொண்டு கற்பிப்பவர்களும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். எனவே சகோதரிகளே, நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, நோக்கமாகிவிடக் கூடாது. நாம் அல்லாஹுக்காக செய்வோம், அல்லாஹுக்காக ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கத்தில் ஈடுபடுவோம். அல்லாஹ் எங்களுடைய விடயங்களை பொறுப்பேற்பான். நிச்சயமாக அல்லாஹ் எங்களை நஷ்டவாளியாக ஆக்க மாட்டான். சகோதரிகளே, மறுமையில் நாங்கள் அதாவது காண முடியாத அளவு வெகுமதிகளை அங்கே காணுவோம் நாம் செய்த சேவைக்காக. எனவே ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய அருளை நபிமார்கள் மனிதர்களிடத்திலே வந்து என்ன சொன்னார்கள், நாங்கள் உங்களிடத்தில் இருந்து எந்த ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. நாம் சமூக சேவை செய்கிறோம் என்றால், சமூகத்துக்கு பணி செய்கிறோம் என்றால் யாரிடத்திலிருந்தும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. கூலி அல்லாஹ்விடம் தான். அல்லாஹ் தான் எங்களுக்கு கூலி தரக்கூடியவன். கல்விக்கு எப்படி சகோதரர்களை கூலி கொடுக்க முடியும்? ஒரு ஆசிரியருக்கு ஒரு ஆலிமுக்கு எப்படி நாம் தள்ளியால் அதனை நிவர்த்தி செய்ய முடியும்? பணத்தை கொண்டு அடைக்க முடியாது. ஏதோ ஒரு ஊதியம், ஏதோ ஒரு சம்பளம் சகோதரர்களே, ஆனால் கல்விக்கு அது ஈடாகாது. கல்வி நிரந்தரமான சொத்து, அழியா சொத்து சகோதரர்களே. எனவே இதை சுமந்தவர்கள் கேவலமான இந்த உலகத்தை நோக்கமாக கொண்டு அதனை நாசப்படுத்தி விடக்கூடாது, சமுதாயத்துக்கு இல்லாமலாக்கி விடக்கூடாது. எனவே பணம் தான் நோக்கம் என்றில்லாமல், ஏழை சிறார்களும் ஏழை குடும்பத்திலே பிறந்தவர்களும் படிப்பதற்காக இலவச கல்விகளை, அவர்களுக்கான ஏற்பாடுகளை தனவந்தர்களும் செய்வது, அவர்களை இனம் கண்டு அவர்களை சமுதாயத்திலே தலை சிறந்தவர்களாக மாற்றுவதற்கு பாடுபடுவதும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அதே போல பெற்றோர்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது, அதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பிள்ளைகளை ஆரம்பத்திலே சொன்னது போல பிள்ளைகளுக்காக துவா செய்ய வேண்டும். அத்தோடு அவர்கள் அந்த பிள்ளையுடைய கல்வியுடைய விஷயத்திலே அக்கறை செலுத்த வேண்டும். சில பெற்றோர்கள் விடுகிற பிள்ளையினால் சில பிள்ளைகள் பின்னடைவாகிறார்கள். சிறு பிராயத்தில் இருந்தே ஒரு பிள்ளை பாடசாலைக்கு மக்தபுக்கு செல்கிறது என்றால், அந்த பிள்ளையுடைய கல்வியுடைய பெறுபாறுகளை, பரீட்சையுடைய பெறுபாறு, இன்று என்ன படித்திருக்கிறார் என்பதை எல்லாம் கேட்டு ஒரு அந்த பிள்ளையிடத்தில் நாம் கேட்கிற பொழுது ஒரு உற்சாகம் வரும். சில பெற்றோர் கவனிப்பதே கிடையாது. தந்தைக்கு வேலை, தந்தைக்கு உலகத்தில் உள்ள எல்லா வேலையும் அவர தலையில, அவருக்கு பார்க்க முடியாது. தாய்க்கு இன்னொரு சோழி, புள்ள வருகிறது என்னை கவனிப்பார் இல்லை, ஒரு அப்பாவியாக இருக்கிறது, நான் பாடமிட்டதை சொல்லிக்காட்டக்கூட யாருமே இல்லை. உளரீதியாக பாதிக்கப்படுகிறது சகோதரிகளே. இப்படி எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே பிள்ளைகளுடைய கல்வியிலே என்ன படித்தீர்கள், என்ன சொல்லித் தந்தார்கள், இப்படி எல்லாம் சிறு வயதில் இருந்து அவர்களோடு தொடர்பாடல் உண்டாயிருக்க வேண்டும், கவனிப்பு உண்டாக வேண்டும். அதே போல பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக இன்னொரு கூட்டம் வைக்கிறார்கள் பாடசாலையிலே அல்லது மக்தபிலே ஒரு கூட்டம் வைக்கிறார்கள் என்றால், அதற்கு நாம் எந்த அளவு செல்கிறோம் சகோதரிகளே? எதற்காக வைக்கிறார்கள்? வேலை இல்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? நேரத்தை கழிப்பதற்கு வைக்கிறார்களா? எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் முன்னேற வேண்டும் என்று செய்கிறார்கள். எனவே அதற்கு நாம் சென்று எங்களுடைய ஆலோசனைகளை வழங்கி அவர்களை முன்னேற்ற வேண்டும். இதை நாம் எந்த அளவு செய்கிறோம்? இப்படியாக எல்லா அடிப்படையிலும் தேவைப்படுகிற பொழுது அவர்களுக்கு பண உதவி செய்ய வேண்டும், தேவைப்படுகிற பொழுது அவர்களுடைய ஆசிரியர்களை சந்திக்க வேண்டும். இப்படியாக எங்களுடைய பங்களிப்பையும் பெற்றோர்கள் அவர்களுடைய பங்களிப்பையும் செய்கிற பொழுது நல்ல ஒரு சமுதாயத்தை, படிப்பிலே ஒரு முன்னேறிய சமுதாயத்தை நாங்கள் காண முடியும் சகோதரர்களே. எனவே இஸ்லாத்தினுடைய சாரம்சமே, ஒவ்வொரு மனிதனும் கல்விமானாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், கல்வியான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இன்று பாருங்கள், எங்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் எப்படி என்று கேட்டால், அந்த குடும்பத்திலே படித்தவர்கள் இருக்கிறார்களா, வளமாக்கல் இருக்கிறார்களா, ஒரு குடும்பத்துடைய கௌரவம், ஒரு பிரதேசத்துடைய கௌரவம் அந்த பகுதியிலே யார் இருக்கிறார்கள், அங்கே நல்ல படித்த மக்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் வளமாக்கல் இருக்கிறார்கள் என்றால், கலை துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அந்த இடத்துக்கு மதிப்பு, அந்த ஊருக்கு மதிப்பு, அந்த குடும்பத்துக்கு மதிப்பாக இருக்கிறது. இன்று எங்களுடைய சமூகமே அப்படித்தான் மதிக்கிறது சகோதரிகளே. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒரு குடும்ப சூழல், ஒரு சமூகம் கல்வி சமூகமாக, கல்வி சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அங்கே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி சொன்னார்கள், சில கூட்டங்களுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது, அவர்கள் அவர்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு படித்துக் கொடுக்காமல் இருக்கிறார்கள், மார்க்க அதாவது பல விடயங்களை அவர்களுக்கு தெரிந்த விடயங்களை சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறார்கள், நல்லதை சொல்லி தீயதை தடுக்காமல் இருக்கிறார்களே, இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொன்னார்கள், இன்னும் சில கூட்டத்துக்கு என்ன நேர்ந்திருக்கிறது, அவர்களுடைய பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அறிவாளிகள் நல்ல ஞானிகள் இருந்தும் அவர்களிடம் இருந்து கேட்டு படிக்காமல், அவர்களிடத்திலே விளங்கிக் கொள்ளாமல், அவர்களிடமிருந்து உபதேசம் பெறாமல் இருக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உண்மையிலே இவர்கள் கேட்டு படிக்கவில்லை என்றால், பிறரிடம் இருந்து அவர்கள் பிரயோசனம் அடையவில்லை என்றால், இவர்களுக்கு வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும் என்றார்கள். இறை நபி அலைஹிஸ் ஸலாம் சொல்கிறார்கள், உண்மையிலே ஒரு கல்வி சூழல் உருவாக வேண்டும். தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் பொறுப்பு, தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு படிப்பதும் பொறுப்பாக இருக்கிறது. எல்லோருமாக ஒட்டுமொத்தத்தில் சூழலை கல்வி சூழலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கல்வி மான்கள் இருக்கிற இடத்திலே பிரச்சனைகள் நடக்காது, குழப்பங்கள் நடக்காது, நல்ல பண்பாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். கல்வி என்றாலே பண்பாட்டையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே கல்வி உள்ள இடத்தில் திறமை, அதாவது அறிவு உள்ள இடத்தில் அங்கே கிளாஸுக்கு மாற்றமான செயல்கள் நடைபெறுவதற்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. எனவே சூழல் கல்வி சூழலாக அமைந்தால் நல்ல பண்பாடுகள் வளரும். பண்பாடு உள்ளவர்களாக மாறிவிட்டால் அந்த இடம் கண்ணியத்துக்குரிய இடமாக மாறிவிடும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக, எம்முடைய சமுதாயத்தின் கல்வி முன்னேற்றத்துக்காக அயராது பாடுபட வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றல்களை, ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள். சகோதரிகளே, சிலருக்கு சிந்தனை ரீதியாக சில திறமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சிலருக்கு அரசியல் பலத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சிலருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். யாருக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அந்த திறமைகளை, அந்த ஞாபகத்துகளை அல்லாஹுக்காக வேண்டி, சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக, சமூகத்தின் எழுச்சிக்காக வேண்டி அதனை பயன்படுத்துகிற பொழுது அல்லாஹ் உலகத்திலும் நன்மையை தருவான், மறுமையிலும் நாங்கள் மௌத்தாகினாலும் நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான். எனவே எல்லாம் அல்ல, அல்லாஹ் நாங்கள் இதுவரை என்ன விடயங்களை கேட்டோம் அதன்படி செயல்படுவதற்குரிய பாக்கியத்தை தந்தல்வானாக. யாழ்லா நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தல்வாயாக. யாழ்லா சமூகத்துக்காக வேண்டி உனக்காக சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக. எந்த எல்லா கட்டங்களிலும் உன்னுடைய சவாபை, உன்னுடைய கூலியை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் மாற்றியல்வாயாக. எங்களுடைய பொறுப்புகளை குறையாக யாழ்லா செய்யக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியல்வாயாக. ஆமீன், ஆமீன். வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து